அன்பர்களே, நேற்று சொன்ன கருத்துக்களை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். புலன்கடந்த பொருள்களை, அதாவது என்றும் உள்ள பொருள்களை ஆராய்வதுதான் தத்துவங்களினுடைய வேலை. அந்த என்றுமுள்ள பொருள்கள் எத்தனை என்பதிலே தத்துவங்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. அந்த முறையிலே ஒரு பொருள்தான் உண்டு என்பது ஒரு பொருட்கொள்கை என்று பார்த்தோம். இரண்டு பொருள்தான் உண்டு என்பது இரு பொருட்கொள்கை. சைவ சித்தாந்தம் மூன்று பொருள்கள் என்றும் உள்ளவை என்று கொள்ளுவதனாலே இந்த கொள்கைக்கு என்ன பேரு? பன்மை கொள்கை, பல பொருட்கொள்கை, புளூரலிசம். புளூரலிசம் பன்மை கொள்கை சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் இஸ் எ புளூரலிஸ்டிக் பிலாசபி. பன்மை கொள்கை, அதாவது இரண்டுக்கு மேலே மற்ற எல்லாம் எத்தனை வேண்டுமானால் எல்லாம் பன்மைதான். ஒன்று இரண்டு அதற்கு மேற்பட்டதெல்லாம் பல. ஒன்று இரண்டு பல, அந்த முறையிலே மூன்று பொருள் பன்மை கொள்கை. இந்த மூன்று பொருள்களிலே இரண்டு பொருள்கள், பசுவாகிய உயிர், பதியாகிய இறை, இந்த இரண்டு பொருள்களும் அறிவுடைய பொருள்கள், அதாவது சித்துப்பொருள்கள் என்று கூறினேன். இப்படி இரண்டு அறிவுடைய பொருள்களை ஏன் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொன்னேன், நினைவிருக்கிறதா? ஏன் இரண்டு பொருள்கள் சித்து பொருள்கள் என்று கொள்ள வேண்டும்? ஒரே சித்து பொருள் என்று ஏன் கொள்ளக்கூடாது? என்ன, யாரு சொல்வீங்களா விடை? நேற்று நான் சொன்னேனே, எல்லாம் கூட்டமா சேர்ந்து சொல்லக்கூடாது. யாராச்சும் துணிந்து ஒருவர் சொல்லுங்களேன். அதாவது இந்த இரண்டு சித்து பொருள்களும் ஒரே தன்மை உடையவை அல்ல. இரண்டினுடைய அறிவிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எனவே உயிர், உயிராகிய சித்து குறைபாடு உடையது. இறைவனாகிய சித்து குறைபாடே இல்லாதது. அந்த வேறுபாடுகளை எல்லாம் பார்த்தோம். மூன்று முக்கியமான வேறுபாடுகளை நேற்று சொன்னேன். தானே அறிகிற சித்து ஒன்று, அறிவிக்க அறிகிற சித்து இரண்டாவது. ஒன்று ஒன்றாக அறிகிற சித்து ஒன்று, ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிகிற சித்து இரண்டாவது. இன்னொன்று அழுந்தி அறிகிற சித்து உயிர், அழுந்தாமலே அறிகிற சித்து இறைவன் என்ற வேறுபாட்டை பார்த்தோம். சரி, அடுத்து மூன்றாவது பொருள் பாசம். பதி, பசு, இந்த இரண்டு. அந்த பாசம் என்பது எந்த வகையிலே அடங்கும்? அது சித்து என்ற வகையிலே வராது. பாசம் என்பது எத்தனை பொருள்கள் பாசம் என்ற பொருளிலே? மூன்று. எனவே மூன்று பொருள் நாம் சொன்னாலும் உண்மையிலே அதை விரித்தால் எத்தனை வரும்? ஐந்து வரும். இறை, உயிர், ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஐந்தைத்தான் தொகுத்து சுருக்கி மூன்றாக சொல்லுகிறோம். எனவே அந்த பாசம் என்ற தலைப்பிலே மூன்று பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த மூன்று பொருள்களும் எப்படிப்பட்டவை என்றால் அறிவற்றவை, ஜடம். மூன்றுமே அறிவற்றவை, ஜடப்பொருள்கள். எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையுமே இரண்டு வகையிலே அடக்கிவிடலாம். சித்து, ஜடம், இந்த இரண்டு தான் உள்பொருள்கள். சித்து, ஜடம் என்ற இரண்டிலே எல்லாவற்றையுமே அடக்கிவிடலாம். சித்து, ஜடம். ஜடத்துக்கு வேற என்ன சொற்களை கூறியிருக்கிறேன்? சித்து அல்லது அசித்து. இன்னொரு பேர் சொன்னேனே, சேதனம், அசேதனம். அசேதனம், சரி. இப்போ ஒரு இடத்திலே மாமரங்கள் சில நிற்கின்றன. மாமரங்கள், அவற்றுக்கு பக்கத்திலேயே வேற என்ன மரம் சொல்லலாம்? இந்த ஊர்ல என்ன ஐயோ நான் பேரே திதி. சரி, பலாமர். மாமரம், மாமரங்கள் ஒரு பக்கம், அது பக்கத்திலேயே பலாமரங்கள், வேப்ப மரங்கள், இப்படி பல வகையான மரங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும், இவை அனைத்துமே எந்த இனம், மரம் என்ற இனத்திலே அடக்கிவிடலாம். இந்த இத்தனை மரங்களுக்கும் உள்ள பொதுவான தன்மை என்ன? மரம் என்ற தன்மை. மரம் என்ற தன்மை இத்தனை மரங்களிலேயே இருப்பதனாலேதான் அவற்றை மரம் என்று குறிப்பிடுகிறோம். அது பொது இயல்பு. மரம் என்ற தன்மை பொது இயல்பு, சாமானியம் என்று குறிப்பிடுவார்கள். பொது இயல்பு. இங்கே நாம் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம், நம்மிடம் உள்ள பொது இயல்பு என்ன? மனிதன், மனிதன் என்ற தன்மை, இதுதான் நம்மிடம் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது பலவற்றை ஒன்றுபடுத்துவது. பொது இயல்பு ஓர் இனப்படுத்துவது, பல பொருள்களை ஓர் இனப்படுத்துவது பொது இயல்பு. அந்த பல மரங்களிலே மாமரம் என்பது பல மரத்திலிருந்து வேறுபடுகிறது. மரம் என்ற வகையிலே அவை ஒன்று ஓர் இனம் என்றாலும் மாமரத்தின் இயல்பு வேறு, பலாமரத்தின் இயல்பு வேறு, இன்னொரு மரம் என்ன பார்த்தா வேப்ப மரத்தினுடைய இயல்பு வேறு. அந்த அது தனித்தன்மை, அது அந்தந்த மரத்தினுடைய தனித்தன்மை. அதற்கு என்ன பெயர்? சிறப்பியல்பு. அது சிறப்பியல்பு. இப்ப நாம் மனிதர் என்ற வகையிலே ஓரினமாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது, ஒருவரை போல இன்னொருவர் இல்லையே, அதுதான் சிறப்பியல்பு. எனவே சிறப்பியல்பினுடைய வேலை என்ன? அது என்ன செய்கிறது சிறப்பியல்பு? அது பொருள்களை வேறுபடுத்துகிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை வேறுபடுத்துவது சிறப்பியல்பு. எனவே பொது இயல்பு என்பது பல பொருள்களை ஒன்றுபடுத்துவது, ஓரினப்படுத்துவது பொது இயல்பு. அவ்வாறு ஓரினத்தில் உள்ள பொருள்களை தனித்தனியாக வேறுபடுத்துவது சிறப்பியல்பு என்ற இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான செய்தி, தத்துவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பொது இயல்பு, சிறப்பியல்பு, சாமானியம், விசேடம். இப்போ அதை இங்கே நாம் பொருத்தி பார்ப்போம். இப்போ சித்து, சித்து பசுவும் பதியும், உயிரும் இறைவனும் சித்து. எனவே ரெண்டும் ஓரினம். இறைவனும் உயிர்களும் ஓர் இனம், சித்து என்ற இனம். ஓரினப்படுத்துவது எது என்று பார்த்தோம்? பொது இயல்பு. பொது இயல்பு தான் ஓரினப்படுத்தும். அப்படியானால் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த பொது இயல்பு என்ன? பொது இயல்பு என்ன? ஆமா, அந்த அறியும் தன்மை. அறியும் தன்மை என்பதுதான் பொது இயல்பு. இரண்டுக்கும் இருக்கிற அறியும் தன்மைதான் இந்த இரண்டையும் ஓரினப்படுத்துகிறது. அறியும் தன்மை, சித்துத்தன்மை, அதுதான் பொது இயல்பு, சாமானியம். அடுத்து விசேடம், சிறப்பியல்பு. இவை இரண்டும் ஓரினமாக இருந்தாலும் இரண்டும் வேறுபட்டவை. அவ்வாறு வேறுபடுத்துவது எது? சிறப்பியல்பு. சிறப்பியல்பு தான் இந்த இரண்டையும் வேறுபடுத்துகிறது. அந்த சிறப்பியல்பு என்ன? இப்போது சற்று முன்னாலே சொன்னேன் அல்லவா, அறிவிக்க அறிவது, தானே அறிவது, அது வேறுபடுத்துகிற சிறப்பியல்பு. இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு தானே அறிவது. உயிர்களுக்கே உரிய சிறப்பியல்பு அறிவிக்க அறிவது. அதேபோல ஒன்றொன்றாக அறிவது உயிர்களுக்கே உரிய சிறப்பியல்பு. எல்லாவற்றையும் ஒரு சேர அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு. அழுந்தி அறிவது உயிருக்கே உரிய சிறப்பியல்பு. அழுந்தாமல் அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு என்று இதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே அந்த மூன்று பொருள்களிலே பசுவும் பதியும் ஓர் இனம். எனவே பசுவுக்கு இறைவன் தன் இனம், பசுவாகிய உயிருக்கு இறைவன் தன் இனம், தனக்கு உரிய ஒரே இனம் தன் இனம், எல்லாம் ஒன்று தன் இனம். அதேபோல இறைவனுக்கு உயிர்கள் தன் இனம். இப்படி இறைவனும் உயிர்களும் ஒன்றுக்கு ஒன்று தன் இனம். அடுத்து மூன்றாவது பொருளாகிய பாசம் இருக்கிறதே தழை, அது தன் இனமா? அது தன் இனம் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் அது அறிவற்றது, எனவே அது தன்னினம் இல்லை. எனவே அது வேற்று இனம், வேற்று இனம். எனவே பசுவாகிய உயிர்களுக்கு இறைவன் தன்னினம், பாசப்பொருள்கள் வேற்றினம். அப்படியானால் இனம் எதோடு சேர வேண்டும்? இனத்தோடு தானே சேர வேண்டும். அப்படி சேர்ந்திருக்கிறோமா? நாம் வேற்றினத்தோடு தான் சேர்ந்திருக்கிறோம். சித்தாகிய உயிர்களாகிய நாம் வேற்றினமாகிய உடம்பு உலகம் எல்லாம் ஜடம். உடம்பு என்பது ஜடம், வேற்று இனம். அதை தெரிந்து கொள்ளாமலே இந்த வேற்றினத்தோடு நாம் கூடி அதுவே நாமாக இருக்கிறோம். அதுதான் துன்பத்துக்கு காரணம். துன்பத்துக்கு காரணமே இதுதான். இனம் இனத்தோடு சேர்ந்தால் கவலை இல்லை. இனமல்லாத வேற்றினத்தோடு சேருவதனாலே தான் அல்லல் படுகிறது உயிர். சிவபுராணத்தில் சொல்லுகிறாரே மணிவாசகர் உடம்பை பற்றி சொல்லுகிற போது எப்படிப்பட்ட உடம்பு? வேற்று விகார விடக்கு உடம்புங்கிறார. வேற்றினம், அதனாலே வேற்று என்று சொன்னார். வேற்று இனம், வேற்று விகாரம். இந்த உடம்பு நிலையில்லாதது, உடம்பு நிலையில்லாதது, உயிர் நிலைத்தது, உயிர் நிலைத்தது. அந்த வகையிலையும் வேறுபாடு. உடம்பு அனித்தமானது, உயிர் நித்தமானது. வேற்று விகார விடக்கு உடம்பு. விடக்குனா விடக்குன பொருள், விடக்குன தசை, ஊன், ஊனாலாகிய தசையினாலாகிய உடம்பு விடக்கு உடம்பு. எனவே உருவம் உடையது உடம்பு. உயிர் உருவம் உடையதா? உயிர் அருவம், உடம்பு உருவம். இப்படி மூன்று வகையிலே உயிர் வேறு உடம்பு வேறு. அதாவது உடம்பு எப்படிப்பட்டது? அசேதனம். உடம்பு அசேதனம், உடம்பு அனித்தம், உடம்பு உருவம். அசேதனம், அனித்தம், உருவம், மூன்று உடம்புக்கு உரிய தன்மைகள். ஆனால் உயிரினுடைய தன்மைகள் சேதனம், நித்தம், அருவம். இப்படி எல்லா வகையிலையும் வேறுபட்டு இருந்தும் உயிரானது இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே, நட்பாக இருக்கிறதே. எப்படிப்பட்ட நட்பு? பிரிக்க முடியாத நட்பு. வேற்றினமாகிய உடம்போடு நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் அப்படி இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே. இது எதனாலே? இது எதனாலே? வினையினாலே. வினையினாலே தான் இந்த சேர்க்கை. நாம் உடம்போடு கூடியிருப்பது நம்முடைய வினைப்பயனால். சரி, அடுத்து இந்த உயிர்கள் குறைபாடு உடையவை என்று கூறினோம். அந்த என்ன குறைபாடு மூன்று வகையாக பார்த்தோம். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டிய குறைபாடு, உயிரினுடைய அறிவிலே அறியாமை கலந்திருக்கிறது. உயிர்களிடத்திலே அறியாமை கலந்திருக்கிறது. அறிவு பொருளாகிய உயிர்களிடத்திலே அறியாமையும் கலந்திருக்கிறது. அறியாமை என்பதை என்ன எப்படி சொல்லுவார்கள் வடமொழியில? என்னமா அறியாமை? அஞ்ஞானம். அஞ்ஞானம் தான் அறியாமை. அஞ்ஞானம் உயிர்களிடத்திலே அஞ்ஞானம் குடிகொண்டிருக்கிறது. அஞ்ஞானம் என்றால் என்ன? அஞ்ஞானம் என்றால் அதாவது நாம் உறக்கத்திலே எந்த நிலையில இருக்கிறோம்? உறங்குகிற போது. இப்போது நாம் அறிவு நிலையில இருக்கிறோம். இப்போது இருப்பது அறிவு நிலை. உறக்கத்திலே ஒன்றையும் அறிய மாட்டாத அஞ்ஞான நிலையிலே அழுந்தி இருக்கிறோம். உறக்கம் என்பது அஞ்ஞானத்திலே அழுந்தி கிடக்கிற நிலை, அதுதான் உறக்கம். ஒன்றையும் அறிய முடியாத நிலை, அதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலே இன்னொரு வகையும் இருக்கிறது. இது ஒன்று மட்டும் அஞ்ஞானம் அல்ல, அஞ்ஞானத்திலே ரெண்டு வகை உண்டு. இன்னொன்று என்ன என்றால், தவறாக அறிவதும் அஞ்ஞானம்தான். தவறாக அறிவதும் அஞ்ஞானம். தவறாக அறிவது என்றால் என்ன? தூரத்திலே கிடக்கிற கயிற்றை பாம்பு என்று நினைப்பது அஞ்ஞானம். அது தவறான அறிவு. அங்கு அறிவு நிகழ்கிறது, ஆனால் அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? தவறான அறிவாக இருக்கிறது. அது அஞ்ஞானம். உங்கள் ஊர் சாலையிலே எத்தனையோ திருப்பங்கள், பழகினவர்கள் கூட திரும்ப வேண்டிய திருப்பத்திலே திரும்பாமல் அடுத்த திருப்பத்திலே போய். எங்களுக்கு அனுபவம் அதனால சொல்லுகிறேன். கொஞ்ச தூரம் நம்ம போய்கொண்டிருக்கோம், சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அடடா தவறான வழியிலே வந்து விட்டோமே என்று நினைக்கிறோம். பிறகு திரும்புகிறோம், திரும்ப முடியாமல் தடுமாறு. இங்க அவ்வளவு எளிமையாக திரும்ப முடிகிறதா? எனவே தவறான அறிவும் அஞ்ஞானம். எனவே அஞ்ஞானம் ரெண்டு வகைப்படும். ஒன்றையும் அறிய முடியாத நிலையும் அஞ்ஞானம், தவறாக அறிந்து கொள்ளுதலும் அஞ்ஞானம். இப்படி ரெண்டு வகை. எனவே நம்மிடத்திலே அறிவும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. ஞானமும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. இது எப்படி? இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவையாயிற்று. அறிவும் அறியாமையும் மாறுபட்ட தன்மைகள். ஒரு பொருளிடத்திலே மாறுபட்ட இரண்டு தன்மைகள் இருக்க முடியாது, இயற்கையாக இருக்க முடியாது. ஒன்றுதான் ஒரு பொருளிடத்திலே, ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். இன்னொரு மாறுபட்ட தன்மை இருக்குமானால் அது சேர்க்கையாலே, சேர்க்கையினாலே வந்தது என்று சொல்ல வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக உதாரணம் பார்த்தால், இப்ப தண்ணீரிலே தண்ணீரினுடைய இயல்பு குளிர்ச்சி, அதனிடத்திலே சூடு என்ற வெம்மை, வெப்பம் என்ற தன்மை காணப்பட்டால் அது நீருக்கு இயற்கை அல்ல, அது செயற்கையாலே வந்த தன்மை. நீரிலே குளிர்ச்சியும் வெப்பமும் ஆகிய இரண்டு மாறுபட்ட தன்மைகள் காணப்படுமானால் குளிர்ச்சிதான் நீருக்கு உரிய இயற்கையான தன்மை. சூடு வெப்பம் என்பது செயற்கையாக, நெருப்பின் சேர்க்கையினாலே வந்த செயற்கையான தன்மை. எனவே அதுபோல இங்கே உயிரிடத்திலே இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இப்பொழுது காணப்படுகின்றனவே. அஞ்ஞானமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அப்படியானால் எது உயிருக்கு இயற்கையான தன்மை, எது செயற்கையான தன்மை? என்றால் ஆன்மா உயிர் என்பது சித்து பொருள், அறிவு பொருள், அறிவுடைய பொருள். எனவே அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கையான தன்மை. அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அஞ்ஞானம் என்பது செயற்கை, செயற்கையான தன்மை.